الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ونبينا محمد صلى الله عليه وسلم. فيا أيها الحاضرون عباد الله، اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في محكمه تنزيل: أعوذ بالله من الشيطان الرجيم، إلا تنصروه فقد نصره الله إذ أخرجه الذين كفروا ثاني اثنين إذ هما في الغار إذ يقول لصاحبه لا تحزن إن الله معنا إلى آخر الآية. صدق الله مولانا العظيم. عن أبي هريرة رضي الله عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: أفضل الصيام بعد رمضان شهر الله المحرم، وأفضل الصلاة بعد الفريضة صلاة الليل. رواه مسلم، أو كما قال عليه الصلاة والسلام. அகிலங்கள் அனைத்தையும் படைத்து பாதுகாத்து பராமரித்துக் கொண்டிருக்கும் அல்லாஹுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், யாதொரு இணை துணைமற்றவன். சர்வ புகழும் அவனுக்கே உரியது என்று கூறியதன் பின்னால், அவனது கட்டளை பெரிதென்பதாக நினைத்து அவனது இல்லத்திலே ஏற்றுக்காடைய நீயத்தை வைத்து அமர்ந்திருக்கும் கண்ணியத்திற்குரிய உலமாக்களே, அல்லாஹின் நல்லடியார்களே, ஹக்கு சுபஹானஹு வதஆலா எந்த விடயங்களையெல்லாம் எடுத்து நடக்குமாறு எமக்கு ஏவியிருக்கின்றானோ அவற்றையெல்லாம் எடுத்தும், எவற்றையெல்லாம் விட்டு எம்மை தவிர்ந்து கொள்ளுமாறு தடுத்திருக்கின்றானோ அவற்றையெல்லாம் தவிர்ந்து கொள்ளும்படியாகவும், முதலில் அடியனுக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் எனும் நற்கட்டளை பிறப்பிக்கின்றேன். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, அல்லாஹுவின் ரஹ்மத்திற்குரியவர்களே, நாம் ஒரு கண்ணியமான உயர்தரமான மாதத்தில் இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த அளவுக்கு கண்ணியமான மாதம் என்றால், இஸ்லாமிய ஹிஜ்ரி கேலண்டர் உடைய அடிப்படையில் எமது இஸ்லாமிய புது வருடம் ஆரம்பிக்கப்படக்கூடியது முஹர்ரம் என்று சொல்லக்கூடியது. அந்த முஹர்ரம் என்று சொல்லக்கூடிய மாதத்திலே சிறப்பாக 9வது நாளும் 10வது நாளும் நோன்பு நோற்பதை அல்லாஹ் மிக முக்கியமான சுன்னத்தாக ஆக்கியிருக்கின்றான். அதே போன்று அதே இஸ்லாமிய ஹிஜ்ரி கலண்டரிலே அந்த மாதங்கள் முடிவடையக்கூடிய மாதம் துல்ஹிஜ்ஜா. நாங்கள் எல்லாரும் ஹஜ்ஜி பெருநாளுடைய தினத்தை கொண்டாடினோமே, அந்த துல்ஹிஜ்ஜாவுடைய மாதம். அந்த மாதத்திலும் 9வது நாள் நோன்பு நோற்பதை அல்லாஹ் மிக முக்கியமான சுன்னத்தாகவும் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆக்கி தந்திருக்கின்றார்கள். ஆரம்பமும் சிறப்பு, அந்த வருடத்தின் கடைசியும் சிறப்பு. உதாரணமாக சொல்வதென்றால், ஒரு தாயும் தந்தையும் இருக்கின்றார்கள். அவர்கள் இருவரையும் பற்றி ஊர்ல எந்த ஒரு மனிதன்கிட்ட கேட்டாலும், பாப்பாவை பத்தி கேட்டா, மாஷா அல்லாஹ் நல்ல ஒரு மனிதர், யாருடைய ஓப்பதூப்பையும் தேடமாட்டார், அவரும் அவருடைய பாடும். அவரது உம்மாவை பற்றி கேட்டாலும், மாஷா அல்லாஹ் தங்கமான ஃபேமிலியில உள்ளவங்க என்று கூடிய அளவுக்கு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வாப்பாவும் உம்மாவும் இருந்தால், அவர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள் எப்படி இருப்பார்கள் என்று நான் சொல்லாமல் நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதே போன்றுதான் எமக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய புது வருடம் முஹர்ரம், அதனுடைய ஆரம்ப பத்தும் நோன்பை கொண்டு சிறப்பாகின்றது. இஸ்லாமிய வருடம் கடைசி வருடம் துல்ஹிஜ்ஜாவும் அதனுடைய முதல் பத்து அந்த சுன்னத்தான நோன்பை கொண்டு சிறப்பாக ஆகின்றது. எப்படி தாயும் தந்தையும் சிறந்தவர்கள் ஆக ஆனால் குழந்தைகள் சிறந்தவர்களாக மாறுகின்றார்களோ, அதே போன்று மாதங்களிலே ஆரம்பமும் கடைசியும் சிறந்தது இந்த சுன்னத்தாக நோன்பை வைத்து என்றால் ஏனைய மாதங்கள் எவ்வளவு சிறப்பிற்குரியது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள முடியும். கண்ணியமான பெரியவர்களே, அல்லாஹ்வின் ரஹ்மத்திற்குரியவர்களே, ஒரு தடவை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிப்பானோ அவனுக்கு அதே நிலையில் தான் அவனது மரணம் வரும் என்று கூறிய செய்தி ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காதுக்கு வில. இவர்களுடைய வஃபாத் நெருங்கியவுடன் இவர்கள் தங்களது குடும்பத்தினர்களை அழைத்து, எனக்கு அழகான ஆடையை அணிவியுங்கள், எனக்கு நல்ல வாசனை திரவியங்களை தடாவுங்கள் என்பதாக கூற, இந்த செய்தி ஹஜ்ரத் ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய காதுக்கு எட்டுகிறது. ஓடோடி வருகின்றார்கள். வந்து அந்த சஹாபியை பார்த்து கூறுகின்றார்கள், நீங்கள் புதிய ஆடையை அணிவதை போன்றும் நீங்கள் வாசனை திரவியத்தை தடாவதை போன்றும் ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிப்பானோ அப்படியே எழுப்பப்படுவான் என்று முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியது, இந்த ஆடையோ நீங்கள் பூசக்கூடிய வாசனையோ அல்ல. மாற்றமாக ஒரு மனிதன் எந்த செயலில் இருந்து மரணிக்கின்றானோ அந்த நிலைமையில் தான் எழுப்பாட்டப்படுவான் என்பதை ஆயிஷா சித்தீகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சிறப்பாக அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு விளங்க வைக்கின்றார்கள். இதே போன்ற ஒரு சம்பவம் அண்மையில் இந்தியாவிலே நடந்தேறியது. ஒரு வாலிபர், இவரது வயது 17-18 வயதுகள் இருக்கும். இவர் ஒவ்வொரு நாளும் நல்ல முறையிலே பாட்டை ரசித்து மியூசிக் கேட்கக்கூடியவராக இருந்தார். இவருக்கு மரண நேரம் நெருங்கிவிட்டது. ஏதோ ஒரு நோயில் பீடிக்கப்பட்டு இவர் சக்கராத்திலே இருக்கின்றார். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய எல்லா விதமான வைத்தியர்களும் வந்துவிட்டார்கள். அனைவர்களும் சொன்ன கதை, இவருக்கு என்ன நோய் என்று கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கின்றது. அவருடைய உடம்பை படுத்தாத பாடெல்லாம் படுத்தியதற்கு பின்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியில் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு தக்வா உள்ள ஆலிம், அவரும் ஒரு வைத்தியர், அவருக்கு இந்த செய்தி எட்டி வைக்கப்படுகின்றது. ஓடோடி வருகின்றார். இவர் சக்கராத்திலே போராடி கொண்டிருக்கின்றார். ஒரு மனிதன் சக்கராத்திலே இருந்தால் அவனது ரூஹ் உடலை விட்டு பிரியோனும் அல்லது ஹயாத்தோடு இருக்கணும். இவர் ரெண்டுமே இல்ல சக்கராத் நிலைமையை அடைஞ்சிட்டு மீண்டும் நல்ல முறைக்கு ஆகின்றார். அவரை சுற்றியிருந்த உறவினர்கள் எல்லாம் கண்ணீர் வடிக்கின்றார்கள், தாங்க முடியவில்லை. இந்த தக்வா உள்ள ஆலிம் அந்த சக்கராத்திலே தடமாறி கொண்டிருந்த அந்த வாலிபருடைய தாயை அழைத்தார். அழைத்து கேட்டார், இது உங்களது பிள்ளையா? ஆம். இவர் விருப்பமாக செய்யக்கூடிய வேலை என்ன? அந்த தாய் கூறுகின்றார், மாஷா அல்லாஹ், எனது பிள்ளை ஒரு நேர உணவு இல்லாட்டியும் அவர் சந்தோஷமாக இருப்பார். ஒரு நிமிடம் மியூசிக் இவரது காதிலே அந்த பாட்டு சத்தம் கேட்காமல் இருக்க மாட்டார் என்று கூற, அந்த வந்திருக்கக்கூடிய தக்வா உள்ள ஆலிம், உங்களது மகன் ஹயாத்தோடு இருக்கும் பொழுது என்ன வேலையை செய்வாரோ அதை செய்தால்தான் இவரது ரூஹ் பிரியும் என்று கூற, நல்ல ஒரு மியூசிக் நிறைந்த ஒரு பாடலை கொண்டு வந்து அந்த வாலிபருடைய காதுக்கு உள்ளே ஹெட்செட்டை அடித்து அந்த பாடலை அவருக்கு போட்டதன் பின்னால் அவரது ரூஹ் பெறுகின்றது. அல்லாஹ் நம் அனைவர்களே பாதுகாப்பானாக இப்படிப்பட்ட நிலைமை விட்டு. கண்ணியமான பெரியவர்களே, நான் சொல்ல வர விடயம், ஒரு மனிதன் எந்த நிலைமையில் அவனது வாழ்க்கை கழியுமோ அதே நிலைமையில் தான் அவனது ரூஹும் பிரியும். அவனது சக்கராத், அவனது கபிர், அவனது மீசான், ஏனைய சராத், ஏனைய சுவர்க்கம் நரகம் எல்லாமே அந்த செயலை வைத்துத்தான் அமையும். இந்த அடிப்படையிலே எமக்கு தந்திருக்கக்கூடிய காலங்கள் குறுகியது. நாம் சிறந்த நல் அமல்களை செய்து அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களாக நாம் மாற வேண்டும். கண்ணியத்திற்குரிய பெரியவர்களே, நாம் ஒவ்வொரு நாளும் எல்லாரும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான், செவத்திலே மாற்றினால் வோல்குளர், கையிலே கட்டிருந்தால் ரிஸ்க் வச்சு என்று சொல்வோம். அது வைனாக இருக்கலாம், ஆட்டோமேட்டிக்காக இருக்கலாம், அல்லது சோலார் பவர்ல வேலை செய்யக்கூடியதாக இருக்கலாம். அது ஒவ்வொரு செகண்டையும் அந்த வாட்ச் அல்லது வோல்குளர் கழிக்கும் பொழுது அந்த சத்தத்தை நுணுக்கமாக காதை கொடுத்து கேளுங்கள். அந்த சத்தம் எப்படி வருகின்றது என்றால் கட் கட் என்பதாக வரும். உனது வாழ்க்கை காலத்தில், உனக்கு அல்லாஹ் தந்திருக்கக்கூடிய காலத்தில், ஒரு செகண்டை நான் கழித்து விட்டேன், ஒரு செகண்டை நான் வெட்டிவிட்டேன் என்பதாகத்தான் அதனுடைய செகண்ட் நகரும் பொழுது எமக்கு சத்தம் வந்து கொண்டிருக்கும். இதே போன்றுதான் நாம் ஒவ்வொரு நாளும் எழும்பியவுடன் நாம் விரும்பியோ விரும்பாமலையோ அந்த காலங்கள் எம்மை விட்டும் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. நாம் ஹிஜ்ரி 1441 ஹிஜ்ரி வருடம் பிறை 4 இருந்து கொண்டிருக்கின்றோம். இந்த இஸ்லாமிய பொது வருடத்தை பொறுத்தவரை எல்லா இடங்களிலும், எல்லா பள்ளிகளிலும், எல்லா வானொலிகளிலும் இந்த மாதத்திலே பேசப்படக்கூடிய ஒரு விடயம்தான் இந்த மஹர்ரம் மாதத்தின் உடைய சிறப்பும், 10வது நாள் ஆஷூரா உடைய நோன்புக்கு என்ன சிறப்பு. அதே போன்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றார்களே, அந்த ஹிஜ்ரத்தை பற்றியும் தான் அனைவர்களும் பேசுவார்கள். முதலாவது ஹிஜ்ரத் என்றால் என்ன என்று நாம் விளங்குவோம். ஹிஜ்ரத் என்று சொல்றது வெறுமனே ஒரு மனிதன் அவனுடைய தாய் தந்தையர்களை விட்டு வேறாக ஆக்கப்படுவது மாத்திரம் அல்ல, அவன் பிறந்த ஊரில் அவனுக்கு வசதியாக இருந்த எல்லாவற்றையும் விட்டு அவனது தாய், அவனது தந்தை, அவனுக்கு கிடைக்கக்கூடிய நலவுகள் எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒரு வழிப்போக்கனை போன்று யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டார்களா என்பதற்காக வேண்டி, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னால் ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம், இன்னும் ஒரு நபி, இன்னும் 3 பேர்கள் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னாலும் ஹிஜ்ரத் செய்திருக்கின்றார்கள். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லும் பொழுது அவர்களுக்கு அந்த ஹிஜ்ரத் செல்வதற்காக வேண்டி உள்ள நிலைமை என்னவென்றால், அந்த காலத்திலே இருந்த சஹாபாக்கள் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து குறிப்பாக ஹப்பாப் இப்னு ஹரத் என்று சொல்லக்கூடிய சஹாபி ஓடோடி வந்து கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், யா ரசூலல்லாஹ், அலா தஜூ லில்லாஹி லனா, அலா தன்தஸிரு லனா, யா அல்லாஹ், யா ரசூலல்லாஹ், இந்த மக்காவிலே இந்த காபிர்கள் எங்களுக்கு செய்யக்கூடிய தொந்தரவுகள் தாங்க முடியாமல் இருக்கின்றது. யா ரசூலல்லாஹ், இவர்களுக்கு எதிராக எங்களுக்கு பாதுகாப்பு கிடைப்பதற்காக, எங்களுக்கு அல்லாஹ்வின் உதவி கிடைக்க வேண்டும் என்பதற்காக பிரார்த்தனை புரியுங்கள் யா ரசூலல்லாஹ் என்று ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்க, ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த பகல் நேரத்திலே சுடக்கூடிய சுடு மணலிலே அவர்களுடைய ஆடைகள் எல்லாம் கலட்டப்பட்டு அவர்களுடைய மேனியிலே கசையினால் அடிக்கப்பட்டு இரத்தம் பீரிட்டு ஓடும் பொழுது அவர்களை அந்த சுடு மணலிலே போட்டு இழுத்தார்கள். உத்பர்பி முஹம்மத், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நிராகரிப்பாயாக, அப்பொழுது உனக்கு இந்த தண்டனை குறைந்துவிடும் என்று கூற, அவர்களும் அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவன், உங்களது வார்த்தைக்காக வேண்டியோ, நீங்கள் எனக்கு தரக்கூடிய பனிஷ்மெண்ட்டுக்காக வேண்டியோ நான் என்னுடைய கொள்கையை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்பதாக கூறினார்கள். குறிப்பாக இந்த ஹிஜ்ரத்திலே நாம் படிக்க வேண்டிய பாடம், அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள் இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, அல்லாஹுடைய உத்தரவிற்காக வேண்டி. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல நண்பர்கள் இருந்தார்கள். அவர்கள் பல நண்பர்கள் இருந்தாலும் அவர்கள் தேர்வு செய்து எடுத்தது ஹிஜ்ரத் செய்யும் பொழுது தன்னுடன் கூடுதலாக தன்னுடன் உதவிக்கு கூட்டிக் கொண்டு சென்றது ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களைத்தான். ஏனென்றால் அவர்கள் விவேகமானவர்கள். யாராவது ஒரு மனிதன் எங்களது பாசையில் இவர் முன் கோபக்காரர் அல்லது மூல சூடு உள்ளவர், வாய்க்கு வந்த மாதிரி பேசி விடுவார் என்று ஒருவராக இருந்தாலும் கூட, ஹஜரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு திறமையை கொடுத்திருந்தால் அவர்கள் அவர்களுடைய பேச்சு வல்லமையினால் அவர்களை சமாளித்து விடுவார்கள். அதே போன்றுதான் ஹஜரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹஜரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்வதற்கு முன்னால் காபாவிலே வந்து தவாப் செய்கின்றார்கள், இரண்டு ரகா தொழுகின்றார்கள். தொழுவதற்கு பின்னால் கூறுகின்றார்கள், இந்த மனிதன் தன்னுடைய வாப்பாவை தன்னுடைய உம்மாவை பிள்ளைகள் இல்லாதவனாக ஆக்க விரும்புகின்றாரோ, இந்த மனிதன் தன்னுடைய மனைவி மக்களை அனாதையாக விதவைகளாக ஆக்க விரும்புகின்றாரோ, அவர் இந்த மக்காவுக்கு வெளியே நான் செல்லக்கூடிய பயணத்தை என்னை தடுக்கட்டும் என்பதாக கூறி அவர்களும் ஒரு படையுடன் ஹிஜ்ரத் செல்கின்றார்கள். ஆனால் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யா ரசூலல்லாஹ், நானும் ஹிஜ்ரத் செல்கின்றேனே என்று கேட்க, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகின்றார்கள், கொஞ்சம் பொறுத்திருங்கள், அல்லாஹ்வுடைய உத்தரவு வரட்டும், நானும் நீங்களும் சேர்ந்து தான் இந்த ஹிஜ்ரத் செல்ல வேண்டும் என்பதாக கூற, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வார்த்தையை கூறிய நாள் முதல் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை எப்பொழுது அழைப்பார்களோ தெரியாது என்பதாக நினைத்து அவர்கள் வலிமேல் விழுவைத்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். ரசூலுல்லாஹுடைய வருகை எப்பொழுது வருவார்கள் ஹிஜ்ரத் செல்வதற்காக என்பதாக அவர்கள் பார்த்து கொண்டே இருந்தார்கள். பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு நாள் பகல் நேரம் தாங்க முடியாத வெயில், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களது முகத்தை மூடியவர்களாக தங்களுடைய திருமுகத்தை மறைத்தவர்களாக ஓடோடி வந்து கூறுகின்றார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கூறுகின்றார்கள், உங்களது வீட்டிலே யாராவது இருந்தால் வெளியேற்றி விடுங்கள், நான் ஒரு முக்கிய செய்தியை உங்களிடம் கூற வேண்டும் என்று கூற, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், எனது வீட்டிலே எனது பிள்ளைகள் இரண்டு பேர் தான் இருக்கின்றார்கள், உங்களது ரகசியத்தை தாராளமாக சொல்லுங்கள் என்று கூற, ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் ஹிஜ்ரத் செல்லும்படி உத்தரவிட்டு விட்டான், வாருங்கள் செல்வோம் என்று கூற, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மாலை மாலையாக அழுகின்றார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறுகின்றார்கள், ஒரு மனிதனுக்கு சந்தோஷமாக இருக்கும் பொழுதும் கண்ணீர் வரும் என்பதை நான் அன்று தான் அறிந்து கொண்டேன். என்னுடைய தந்தை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது வருகையை எதிர்பார்த்திருந்தார் ஹிஜ்ரத் செல்வதற்காக வேண்டி. அவர்கள் இந்த வெயிலிலே ஓடோடி வந்து ஹிஜ்ரத் செல்வதற்காக வேண்டி தயாராகுங்கள் என்று சொன்னவுடன் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க எப்ப ஹிஜ்ரத் போறதுக்கு தயாராக ஆகுங்கள் என்று சொன்னீர்களோ அந்த நாளே நான் இரண்டு குதிரைகளை அல்லது இரண்டு ஒட்டகங்களை நான் பணம் கொடுத்து வாங்கியிருக்கின்றேன் யார சொல்லல்லா, அதில் ஒன்றை உங்களுக்கு தருகின்றேன், ஒன்றில் நான் பயணம் செய்கின்றேன் என்று கூற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய அருமை நண்பரே, நாங்கள் செல்றது அல்லாஹுடைய உத்தரவை ஏற்று, நாம் செல்ல இருக்கும் பயணம் அல்லாஹுடைய உத்தரவை ஏற்று, அதற்காக வேண்டி நீங்கள் வைத்திருக்கின்ற அந்த ஒட்டகத்திற்கு நான் முழுமையாக பணம் செலுத்தியதன் பின்னாலே நான் வாங்குவேன் என்பதாக கூறி இருவரும் அந்த பயணத்தை மேற்கொள்கின்றார்கள். சிறிது நேரம் பயணம் மேற்கொண்டதற்கு பின்னால் அந்த ஹிரா என்று சொல்லக்கூடிய அந்த குகை வருகின்றது. அந்த குகை கிட்டே அவர்கள் செல்ல வேண்டிய நிர்பந்தம் என்ன என்றால், இவர்கள் செல்ல வேண்டிய இடம் மதீனா. மதீனாவுக்கும் அந்த குகைக்கும் பல கிலோமீட்டர்கள் தூரம் இருக்கின்றது. நாம் நேரடியாக அந்த குகையை சென்றடைந்தால் காஃபிர்கள், அல்லது மதீனாவை சென்றடைந்தால் காஃபிர்கள் விலங்கி விடுவார்கள் என்பதற்காக வேண்டி மாற்று வழியை பயன்படுத்தி அவர்கள் இருவரும் அந்த குகைக்குள்ளே செல்கின்றார்கள். செல்லக்கூடிய நேரத்திலும் ஹதரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நீங்க முதல்ல அந்த குகைக்குள்ளுக்கு போக வேணாம், நான் போயிட்டு அதை கொஞ்சம் ஏதாவது விசஜந்துக்கள் இருக்குதா என்றதை பார்த்துட்டு வாரேன், பின்னர் நீங்களும் வாருங்கள் என்று கூறி அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த குகைக்குள்ளே சென்று எல்லா இடத்தையும் அவர்கள் சரி பார்த்ததன் பின்னால் ஒரே ஒரு இடம் மிஞ்சி இருக்கின்றது. அதற்கு தன்னுடைய காலை வைத்து அடைத்துக் கொள்கின்றார்கள். இப்படி அந்த குகைக்கு உள்ளே இருக்கும் பொழுது காஃபிர்கள், அந்த மக்கத்து மதீனத்து காஃபிர்கள், அவர்களுக்கு அல்லாஹ் நுணுக்கமான அறிவை கொடுத்திருந்தால் அவர்கள் விளங்கியிருந்தார்கள், இந்த வழியால் ஒட்டகங்கள் சென்றிருக்கின்றது, அந்த ஒட்டகத்தின் உடைய அந்த மலத்தை அதனுடைய விட்டைகளை அவர்கள் வைத்து கூறிவிட்டார்கள். இந்த இடத்துக்குத்தான் இந்த ஒட்டகம் சென்றிருக்கின்றது, இங்குதான் அவர்கள் இருப்பார்கள் என்று சொல்லி ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் இருக்கக்கூடிய அந்த குகைக்கு அருகாமையிலே வருகின்றார்கள். வரக்கூடிய நேரத்திலே அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அவர்களுடைய உயிரை பாதுகாப்பதற்காக வேண்டி சொல்லல்ல, ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்பட்டுவிடும் என்பதை கருத்தில் கொண்டு கூறுகின்றார்கள். யார சூழல்லா, காஃபிர்கள் அண்மித்து விட்டார்கள், யார சூழல்லா, நாங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு மாட்டி கொள்ள போற மாதிரி விளங்குது என்று சொல்ல ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், லா தஹ்சன், நீங்க கவலைப்படாதீங்க, நாங்க ரெண்டு பேரும் இருக்கின்றோம் என்பதாக நீங்க கவலைப்படாதீர்கள், இன்னல்லாஹ மஅனா, எங்கள் ரெண்டு பேரோடையும் சேர்த்து அல்லாஹ் இருக்கின்றான், எங்களை அல்லாஹ் பாதுகாப்பான் என்பதாக கூறுகின்றார்கள். இந்த ஹிஜ்ரத்தின் உடைய சுருக்கமான வரலாறு இப்படித்தான் வரும். இதற்கு பின்னால் இந்த ஹிஜ்ரத்திலே இருந்து நாம் அடைய வேண்டிய படிப்பினைகள் சுமார் என்னுடைய பார்வைக்கு பட்ட ஆறு விதமான படிப்பினைகள் நான் எடுத்துக்கொண்டேன். முதலாவதாக நாம் ஏதாவது ஒரு நண்பரை தெரிவு செய்தால் மூன்று விதமான நண்பர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒருவர் ஹிஜ்ரத்துடன் சம்பந்தப்படாதவர், இன்னும் இரண்டு பேர் ஹிஜ்ரத்தோடு சம்பந்தப்பட்டவர்கள். ஹிஜ்ரத்துடன் சம்பந்தப்படாத நண்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சாச்சா அபு தாலிப் என்று சொல்லக்கூடிய நபர். இவருடன் பல பேர் கூட்டாளியாக நண்பர்களாக இருந்தார்கள். இவர் ஹிஜ்ரத்துடன் சம்பந்தப்படாதவர். இவருடைய கடைசி நிலைமை என்ன, அவருக்கு தீய நண்பர்கள் இருந்ததனால் இவருக்கு களிமா சொல்லிக் கொடுக்கப்பட்டும் அவர் களிமாவை சொல்லல்ல, நண்பர்கள் கேவலமாக பேசுவார்கள் என்பதற்காக வேண்டி, என்னுடைய நண்பர்கள் நான் பயந்து களிமாவை சொல்லிவிட்டேன் என்பதாக நினைப்பார்கள் என்பதற்காக வேண்டி களிமா சொல்லல்ல. எனவே நாம் சேரக்கூடிய நண்பர்களில் முதலாவது வர்க்கத்தினர் நல்ல நண்பர்களா என்று நாம் நட்பை வைக்க வேண்டும். அதே விதத்தில் இரண்டாவது வகை நண்பர் ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத்துடன் சம்பந்தப்பட்டவர்கள் தான், ஆனால் வேகமானவர்கள், எதை எடுத்தாலும் என்று செய்து முடிக்கக்கூடியவர்கள். அல்லாஹுவை தவிர யாருக்கும் அஞ்ச மாட்டார்கள். இப்படி எமது நண்பர்களும் இருப்பார்கள். ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டா, மச்சான் நாங்க இருக்கிறோம், நீ பயப்பட வேண்டாம், நீ வேண்டிய திசை நாவாரேன் என்று எங்களை ஏற்றி கர்த்தையில ஏற்றி விடுவார்கள். நாங்களும் அடித்தடி என்று இறங்கியதன் பின்னால் அவர்களின் பேச்சை கேட்டு நாம் மாற்றி விடுவோம். ஆனால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் அல்ல. இருந்தாலும் அவர்கள் என்ன செய்வார்கள், அவசரமாக அவர்கள் எடுத்த முடிவை செய்து முடித்து விடுவார்கள் தைரியமாக. அதன் காரணமாகத்தான் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லும் பொழுது ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அனுமதி கேட்டும் அவர்களை தடுக்கல்ல. ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூன்றாவது விதமான நண்பர். இவர் விவேகமானவர், எது ஒன்றை செய்தாலும் சிந்திப்பார், தூர நோக்கோடு சிந்திப்பார். இதை நான் இப்படி செய்தால் இந்த பிரச்சனை வரும், இப்பொழுது நாம் இப்படி செய்து முடித்துவிட்டால் எமது சந்ததியினர் கஷ்டப்படுவார்கள் என்பதாக எல்லாம் யோசிப்பார்கள். அதனால் நாம் மூன்று விதமான நண்பர்களையும் நாம் தெரிவு செய்து ஹஜ்ரத் உமரை போன்று தைரியமானவர்களையும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை போன்ற விவேகமான நண்பர்களையும் நாம் தெரிவு செய்து கொண்டால் அல்லாஹ் எமது வாழ்க்கையில் நல்ல சந்தோஷங்களை உண்டு பண்ணுவான். ஹிஜ்ரத்திலே நாம் முடிவெடுக்க வேண்டிய கற்றுக்கொள்ளக்கூடிய இரண்டாவது பாடம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் பயணம் செல்வதற்கு முன்னால் சுமார் 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே அவர்கள் அந்த பயணத்தை திட்டமிட்டார்கள். நாம் இப்படித்தான் செல்ல வேண்டும், இவருடன் செல்ல வேண்டும், இந்த இடத்தில் தங்க வேண்டும் என்பதாக 6 மாதங்களுக்கு முன்பிருந்தே பிளான் பண்ணி இருந்தார்கள். நாமும் ஒரு வீடு கட்டுவதாக இருந்தாலும், ஒரு காணியை வாங்குவதாக இருந்தாலும், ஒரு திருமணத்தை செய்வதாக இருந்தாலும் அந்த நேரத்தில் முட்டிக்கு குனியறதில்லை. நாமும் நல்ல முறையிலே பல பேர்களிடத்திலே ஆலோசனை பண்ணி மசூரா பண்ணி அந்த முடிவுகளை ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத்துக்கு 6 மாதங்களுக்கு முன்னால் முடிவெடுத்ததை போன்று நாமும் சில காலங்களுக்கு முன்னால் முடிவெடுத்தால் செய்யக்கூடிய வேலைகள் சிறப்பாக அமையும். இந்த ஹிஜ்ரத்திலே இருந்து நாம் படிக்கக்கூடிய மூன்றாவது பாடம், ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து கூறியவுடன், யார் ரசூலுல்லாஹ், 2 வாகனம் வாங்கி வச்சிருக்கிறேன், ஒன்றை உங்களுக்கு தாரேன் என்று கூறிய உடனே அதற்குள்ள பணத்தை நான் தந்து வாங்குகிறேன் என்று கூறினார்கள். நாமும் எமது நண்பர்கள், அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கலாம், ஏழைகளாக இருக்கலாம், ஒரு ட்ரிப் போறோம் அல்லது ஒரு பயணம் போறோம் என்றால் யாராவது ஒரு நண்பர் ஒரு பேச்சுக்கு, நான் செலவு பண்றேன் அப்பா, நான் எல்லாத்தையும் பார்த்துக்கொள்றேன், நான் வேன் எடுக்கிறேன் அல்லது நான் பெட்ரோல் அடிக்கிறேன் அல்லது நான் டீசல் அடிக்கிறேன் என்பதாக கூறினாலும் அவரை மட்டும் நாம் கஷ்டத்திலே போட்டு விடக்கூடாது. இன்னும் ஒரு நண்பனிடம் இவர் சொன்னாரு, அவர் எல்லா பொறுப்பையும் எடுக்கிறாராம், நல்ல சூனை போயிட்டு வருவோமே, இந்த ஊருக்கு தானே போறோம், ஒரு செலவும் இல்லை என்பதாக நினைத்து நாம் ஒருவரை மாத்திரம் மாற்றிவிடக் கூடாது. அந்த அவர்கள் வாங்கிய அந்த பணத்திலே நாமும் எமது பணத்தை செலவழித்து பங்குதாரியாக ஆக்கித்தான் பயணங்களை செல்ல வேண்டும் என்பதை அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் ஹஜ்ரத் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த முறையை வைத்து நாம் மூன்றாவது பாடம் படித்துக் கொள்ள முடியும். ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லும் பொழுது அவர்களுடைய வீட்டிலே ஒருவரை படுக்க வைத்தார்கள். அவர்கள் ஹிஜ்ரத் சென்றவுடன் நபி அவர்கள் தூங்குவதை போன்று அதே இடத்திலே ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தூங்க வைத்தார்கள். காரணம், அலி ரலியல்லாஹு அன்ஹு உஹத் அல்லது ஹுனைன் யுத்தத்திலே அந்த யுத்த காலத்திலே 40 பேர்கள் என்னும் ஒரு அறிவிப்பு, 60 பேர்கள் சேர்ந்து தூக்க முடியாத அளவு பாரமான கதவை அவர்கள் தன்னும் தனியாக தூக்கினார்கள். தைரியசாலி. நாமும் ஏதாவது ஒரு பொறுப்பை ஒரு நண்பரிடம் ஒப்படைத்தால் தைரியமான அதை அழகாக செஞ்சு முடிக்கக்கூடிய ஒருவரை நாம் தெரிவு செய்ய வேண்டும்.
அது பள்ளி நிர்வாகங்களாக இருக்கலாம், அல்லது திருமணம் செய்யக்கூடிய நேரத்திலே எமது பிள்ளைகளை பெண் பிள்ளைகளை ஒப்படைக்கக்கூடிய கணவனாக இருக்கலாம், அல்லது எமது கணவனை ஒப்படைக்கக்கூடிய மனைவியினுடைய குடும்பமாக இருக்கலாம். நல்லவர்களை, தைரியமானவர்களை, அதற்கு தகுதியானவர்களை தெரிவு செய்ய வேண்டும். இது நாம் ஹிஜ்ரத்தில் இருந்து படிக்கக்கூடிய 4வது பாடம். 5வது பாடம், ஃபிர்அவுனை அல்லாஹ் அந்த நைல் நதி என்று சொல்லக்கூடிய அந்த பெரும் கடலிலே மூழ்கடித்தானே. ஃபிர்அவுன் அந்த கடலை பார்த்து ஒவ்வொரு நாளும் கூறுவான், அன ரப்புக்குமுல் அஆலா, நான் தான் கடவுளுக்கெல்லாம் பெரிய கடவுள், நான் தான் அல்லாஹுக்கெல்லாம் பெரிய அல்லாஹ், என்னை தவிர வேறொருவரை அல்லாஹுவாக ஏற்றுக் கொள்பவனை. ஃபிர்அவுன் இன்று மூழ்கடிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நதியை பார்த்து, அந்த கடலை பார்த்து ஃபிர்அவுன் கூறுவான், என்னை ஏற்றுக் கொள்ளாதவர்களை இந்த கடலிலே அல்லது இந்த நதியிலே போட்டு நான் கொள்வேன் என்பதாக கூறுவான். அதே கடலில் தான் ஃபிர்அவுனை அல்லாஹ் மூழ்கடித்தான். இந்த விடயத்தில் இருந்து நாம் படிக்கக்கூடிய பாடம், எமது மனைவியாக இருந்தாலும், எமது பிள்ளைகளாக இருந்தாலும், எமது நண்பர்களாக இருந்தாலும், அல்லாஹுவை தவிர வேறு ஒரு வஸ்துவின் மீது இதை வைத்து நான் சாதிப்பேன், என்னிடம் இருக்கக்கூடிய பணத்தை வைத்து நான் வெற்றி பெறுவேன், எனது நண்பர் இப்படி ஒரு போஸ்டிலே இருக்கிறார், அவரை வைத்து நான் சாதிப்பேன் என்பதாக ஃபிர்அவுன் என்னை ஏற்றுக் கொள்ளாதவர்களை இதில் போட்டுக் கொள்வேன் என்று கூறியதனால் அல்லாஹ் அந்த இடத்தில் வைத்து அவனை அழித்ததை போன்று இதை வைத்து நான் சாதிப்பேன் என்பதாக கூறினால் அதே இடத்தில் வைத்து அதே வஸ்தை வைத்து அல்லாஹ் எம்மை சோதனைக்கு உட்படுத்துவான். அந்த ஹிஜ்ரத்தில் இருந்து நாம் படிக்கக்கூடிய 6வது பாடம், ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் செல்லும் பொழுது மாற்று மத சகோதரனை வழிகாட்டியாக தேர்ந்தெடுத்தார்கள். அப்படி என்றால் அவர் இஸ்லாம் முஸ்லீமாக இல்லாத ஒருவரையும் நம்பிக்கையான நல்ல சுத்தமான ஒருவராக இருந்தால் எமக்கு ஒரு ஆலோசனை கேட்பதற்காக வேண்டி நாம் அவர்களை நண்பர்களாக ஏற்றுக் கொள்வதில் எந்த தப்பும் இல்லை என்பதை இந்த 3 பாடங்களும் எமக்கு படித்து தருகின்றது. ஆரம்பமாக ஒரு மனிதன் எந்த நிலையில் மரணிக்கின்றானோ அதே நிலையில் வஃபாத்தாகுவான் என்று கூறினேன். இறுதியாக ஒரு மனிதன் செய்யக்கூடிய செயல் அவன் நல்ல முறையிலே தொழுகின்றான், நல்ல பெரிய அல்லாஹ் குள்ளிமாறி இருக்கின்றான், அவனை நல்லவன் என்று கூறுவதற்கும் எமக்கு முடியாது. ஒரு மனிதன் எல்லா பாவத்தையும் செய்கின்றான், அவனை பார்த்து தீயவன் என்று சொல்லக்கூடிய முடிவும் எமக்கு முடியாது. ஹதரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே ஒரு ஜனாஸா கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது. ரசூலுல்லாஹ் அந்த ஜனாஸாவை தொழுவிப்பதற்காக வேண்டி முன்னே செல்கின்றார்கள். ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹுடைய கையை பிடித்து நிற்கின்றார்கள். யா ரசூலுல்லாஹ், நீங்க தொழுவிக்க வேண்டாம். எல்லா சஹாபாக்களும் அதிர்ச்சி அடைகின்றார்கள். ரசூலுல்லாஹ் முன்னேனின் கேட்கின்றார்கள், இந்த மனிதர் வஃபாத்தாக இருக்கின்றார், இவர் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்திருக்கின்றாரா, யாருக்காவது தெரியுமா என்று கூற ஒருவர் வந்து கூறுகின்றார், யா ரசூலுல்லாஹ், ஒரு நாள் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு கூட்டம் வந்திருந்தார்கள், அவர்களுடைய பொருட்களை இந்த மனிதர் பாதுகாத்தார் என்று கூற ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் கூறினார்கள், அஸ்ஹாபுக்கு யலுன்னூன அன்னக மின் அஹ்லின் நார், ஏ வஃபாத்தாக இருக்கக்கூடிய நண்பரே, உங்களுடைய நண்பர்கள் எல்லாம் உங்களுடைய நரகவாதி, நீங்கள் பாவம் செய்தவர்கள் என்பதாக கூறுகின்றார்கள். ஆனால் ஒரே ஒரு சஹாபி கூறுகின்றார், அல்லாஹ்வுடைய பாதையில் வந்தவர்களுடைய பொருட்களை பாதுகாத்தீர்கள் என்பதாக. அதை வைத்து நான் கூறுகின்றேன், வ அன அஷ்ஹது அன்னக மின் அஹ்லில் ஜன்னா, நீங்கள் சுவர்க்கவாதி, இந்த ஒரு செயலை செய்தால் நீங்கள் சுவர்க்கவாதி என்பதற்கு நான் சாட்சி கூறுகின்றேன் சகோதரே என்பதாக கூறி ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜனாஸாவை தொழ வைத்தார்கள். எனவே நாம் அடைந்திருக்கக்கூடிய புதிய வருடத்திலே எமது செயற்பாடுகளை புதிதாக ஆக்கி நல்ல முறையிலே எமது செயற்பாடுகளை அமைத்து நாம் நல்லவர்களாக மாறுவதற்கு அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் கிருபை செய்வானாக. யா அல்லாஹ், எங்களது பாவங்களை மன்னிப்பாயாக, எங்களது தாய் தந்தையர்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக. யா அல்லாஹ், எங்களது உஸ்தாத்மார்களுடைய பாவத்தையும் மன்னிப்பாயாக. ஹயாத்தோடு வாழக்கூடிய நேரத்திலே எங்களது உடல் உறுப்புகள் செயலற்று விடாமல், ஹாஸ்பிட்டல்லையும் வீட்லையும் ரோட்லையும் சீரழியாமல், இன்னும் ஒருவருடைய உதவி எங்களுக்கு தேவைப்படாமல், நல்ல முறையிலே எங்களது உடல் உறுப்புகள் இயங்குவதற்கு நீயே கிருபை செய்வாயாக. மௌத்துடைய நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த திரு கலிமாவை மொழிந்த நிலைமையிலே எங்களது ரூஹை கைப்பற்றுவாயாக. வாஹிர் தவானா.